SBS தமிழ்.
ஆண்டுதோறும் ஆஸ்திரேலியா உள்வாங்கும் நிரந்தர குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை 30,000 பேரினால் குறைக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிவித்துள்ளார். பிரதான நகரங்களில் ஏற்பட்டுள்ள சன நெருக்கடி மற்றும் நகர கட்டுமானங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அத்தியாவசிய சேவை விரிவாக்கம் ஆகியவற்றை கருத்திற்கொண்டு முக்கிய குடிவரவு கொள்கைகளில் திருத்தம் கொண்டு வந்துள்ள ஆஸ்திரேலிய அரசு அதனை இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்களின் பிரகாரம் தொழில்துறை சார்ந்து ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதற்கு வருகை தரும் குடியேற்றவாசிகள் ஆஸ்திரேலியாவில் நிரந்தர வதிவிட உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு நகரங்களில் இருந்து தூர இடங்களில் சென்று 3 வருடங்களுக்கு குறையாமல் வசிப்பது, வெளிநாட்டு மாணவர்கள் மெல்பர்ன் மற்றும் சிட்னி போன்ற பிரதான இடங்களில் இருந்து தூர இடங்களில் வசிப்பது மற்றும் ஆஸ்திரேலியா உள்வாங்கும் வருடாந்த குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை 190,000 160,000 குறைப்பது போன்ற மாற்றங்களை பிரதமர் இன்று அறிவித்தார். இதன்படி அடுத்த 4 ஆண்டுகளுக்கு ஆஸ்திரேலியாவிற்குள் உள்வாங்கப்படுபவர்களின் எண்ணிக்கை வருடம் 1,30,000 குறைக்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டும் நிர்ணயிக்கப்பட்ட 190,000 பேரில் 162,000 பேருக்கு மாத்திரமே விசா வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஸ்கில்ட் வர்க்கர்ஸ் தொழில்துறை சார்ந்து ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதற்கு வருபவர்களுக்கென ரீஜனல் பிராந்தியங்களுக்கான புதிய 2 விசாக்களும் அறிமுகமாகின்றன. மொத்தமாக உள்ள 160,000 இடங்களில் 23,000 இடங்கள் இவ்விசாக்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் உள்ள வெவ்வேறு பகுதிகளுக்கு வெவ்வேறு குடிவரவு தேவைகள் உள்ளன என குடிவரவு அமைச்சர் டேவிட் கோல்மன் கூறியுள்ளார்.
A one size fits all approach isn't appropriate because the immigration needs in Sydney and Melbourne are very different to the needs in South Australia or in Tasmania or in so many other parts of Australia where there is a real need for additional people to fill unmet demand for skilled jobs.
தாங்கள் தெரிவு செய்யப்பட்டு ஆட்சிக்கு வந்தாலும் நிரந்தர குடியேற்றவாசிகளை உள்வாங்கும் இப்புதிய எண்ணிக்கையினையே பின்பற்றுவோம் என லேபர் கட்சி தலைவர் பில் ஷார்டன் கூறினார்.
We always have to look at what schemes get people to the regions. This is not new. Any student of economic history since Federation and before knows that we've had schemes to try and get people to work in the regions. So this is not news and it's always proven quite difficult and we'll have a very constructive view.
துருக்கி அதிபரின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களினால் ஆன்சாக் தினத்திற்கு 1 மாதமே உள்ள நிலையில் ஆஸ்திரேலியா துருக்கி நாட்டிற்கான தனது பயண ஆலோசனையை மீளாய்வு செய்ய உள்ளது. கிரைஸ்ட் சர்ச்சில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு துருக்கியில் பேசிய அந்நாட்டு அதிபர் ரெசிப் தயீப் எர்டோவன் முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்கள் கொண்ட ஆஸ்திரேலியர்கள் கலிபோலியில் நடைபெற்ற 1வது உலகப் போரில் ஈடுபட்ட அவர்களின் பாட்டனார்கள் போல சவப்பெட்டியில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். துருக்கி அதிபரின் இப்பேச்சு பொறுப்பற்ற பேச்சு என்றும் மனங்களை காயப்படுத்தும் நடவடிக்கை எனவும் பிரதமர் ஸ்காட் மோரிசன் கண்டித்துள்ளார்.
The excuses that have been offered for those comments. I believe the comments also completely misrepresent the very strong position taken by the Australian and New Zealand governments in our response to the extremist attack in New Zealand that was committed by an Australian, but in no way, shape or form could possibly be taken to represent the actions or any policy or view of the Australian people.
துருக்கி அதிபர் திரு எர்டோவனின் கருத்து முட்டாள்தனமானது என லேபர் கட்சி தலைவர் பில் ஷார்டன் கூறியுள்ளார். இப்பதட்டத்தை குறைப்பதற்காக அடுத்த வாரம் துருக்கி பயணமாகிறார் நியூசிலாந்து நாட்டின் வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ். ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கி பாவனை தொடர்பான சட்டத்தை அரசாங்கம் உடனடியாக மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நியூசிலாந்தில் மசூதிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை ஆஸ்திரேலியாவில் ஹண்டர்ஸ் ஸ்போர்ட் ஷூட்டர்ஸ் உள்ளிட்டோர் சட்டப்பூர்வமாக பதிவு செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையே தற்போதைய சட்டத்தின் கீழ் காணப்படுவதாகவும் துப்பாக்கி பாவனைகளுக்கு எதிரான அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த அமைப்பின் தலைவர் சாம் லீ கூறும்போது துப்பாக்கிகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் மிக கூர்மையான கவனமும் கரிசனையும் செலுத்தப்படல் அவசியமாகும் என கூறியுள்ளார். ஆகவே பிரதமர் ஸ்காட் மாரிசன் நாட்டின் தேசிய பாதுகாப்பினை கருத்திற்கொண்டு துப்பாக்கி பாவனை தொடர்பான ஒவ்வொரு தொகுதி அனுமதியையும் மீள்பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும், சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஆஸ்திரேலியாவின் பிராந்திய மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள தங்களின் வங்கிக் கிளைகளை ஜனவரி 2021 வரை திறந்து வைத்திருக்கப் போவதாக நேஷனல் ஆஸ்திரேலியா பேங்க் அறிவித்துள்ளது. பிராந்திய பகுதிகளில் உள்ள மக்களிடையே நடத்திய பல்வேறு சமூக கலந்துரையாடல் கூட்டங்களுக்கு பிறகு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வாடிக்கையாளர்களுக்கான தலைமை அதிகாரி மைக் பேர்ட் கூறியுள்ளார்.
We bank 1 in 3 farmers. We have over half our branches there, and we understand that the community needs us to respond to their concerns, and we believe this announcement is doing exactly that.
இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரத்தை பார்ப்போம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 70 அமெரிக்க சதங்கள், 126 இலங்கை ரூபாய் 44 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 79 காசுகள், 95 சிங்கப்பூர் சதங்கள், 2.88 மலேசிய ரிங்கெட். SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மதியத்திற்கு பின் மழை அல்லது புயல், 32 செல்சியஸ். அடிலைட் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, 30 செல்சியஸ். மெல்பேர்ன் மேகமூட்டமான காலநிலை, 25 செல்சியஸ். ஹோபார்ட் மழை தூறும் வாய்ப்புண்டு, 20 செல்சியஸ். கான்பரா ஓரிரு மழை, 27 செல்சியஸ். சிட்னி ஓரிரு மழை, 26 செல்சியஸ். பிரிஸ்பன் ஓரிரு மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், 31 செல்சியஸ். டாவின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும், 35 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க SBS.com.au/Tamil